நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொண்டோம். அலகம்துல்லா, இன்றைய நிகழ்ச்சி ஒரு மாற்றம் கடைசி வளர்த்து வருகின்ற கட்டண இலங்கை ஜனப்பு உடம்புக்கான நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே சமுதாயம் பெற வேண்டும் பெரிய உணர்ச்சி என்றுதான் நிகழ்ச்சி தொடர்ந்து முடிச்சிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே அமலாக வந்திருக்கின்ற இலங்கை ஜனப்பு உடம்பின் பொதுச்செயலாளர் நிகழ்ச்சியாளர் என்பதை சொல்ல வேண்டும்
சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹிஜ்ரி 1426 ஆண்டின் தொடர்புத்துடனில் நீங்கள் அனைவரையும் வானொலியுடன் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றது. அகில இலங்கை தமிழகத்திடமா இன்றைய சந்திப்பில் சுத்தம் பற்றி நாம் கலந்துரையாடாக இருந்தாலும் இறுதி பகுதியிலே இவ்வாண்டு ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி பகுதியிலே இருப்பதனால் அதை பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இவருடைய நகரத்துக்கு நாராயணன் என நினைக்கின்றேன். அன்புள்ள நேயர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் அவர்களுடைய வாழ்வியலின் எல்லா அம்சங்களிலும் தனிப்பணத்தை தானப்படி கட்டளைப்படுத்தியிருக்கின்றனர். இஸ்லாத்தின் சகல சோதனைகளும் தனித்துவம் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த வகையில்தான் கிறிஸ்தவர்களுக்கென அமையப்பட்டுள்ள தனியான கலந்தர் பஞ்சாங்கம் அல்லது நாட்காட்டு ஹிஜ்ரி நாட்காட்டு என அல்லது ஹிஜ்ரி கலந்தர் என அழைக்கப்படுகின்றது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் இவ்வாறு கருதக்கூடிய 12 மாதங்களை உள்ளடக்கிய இந்த ஹிஜ்ரி நாட்காட்டு 1426 ஆண்டின் இறுதி பகுதியிலே இருக்கின்றோம். 1427 ஆண்டுக்கான திரைப்பார்க்கக்கூடிய அறிவிப்பையும் சகோதரர் அஹ்மத் முகமது அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் தேர்தல் கட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஹிஜ்ரி கலந்தர் முறையே முஸ்லிம்களினுடைய வாழ்வியலின் சகல பகுதிகளிலும் தாக்கத்தை தாகத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜகாத் போன்ற இத்தா போன்ற முஸ்லிம்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட திகழ்களை அல்லது காலத்தை கணக்கீடு செய்வதற்கு வேறு எந்த கலந்தர் முறையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த வகையில்தான் இந்த ஹிஜ்ரி கலந்தர் முறை எமது வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு பிறகு முஹர்ரம் மாதம் முதல் ஆரம்பிக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக ஆக்கித் தந்ததன் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன இத்த ஷுஹூர் இன்த அல்லாஹி ஸரஃபஹா ஃபி கிதாபில்லாஹ் என்று பெறப்பட்ட ஆயத்திலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிகவும் சரியான மாதங்களாக பிரகடனப்படுத்தியிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் ரஜப் என விளக்கம் கொடுத்தார். இந்த 4 மாதங்களில் முஹர்ரம் மாதத்தை தனிமைப்படுத்தி இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவித்தோம். எனவே இந்த மாதம் ஒரு சிறப்பான கண்ணியமான மாதம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தின் 9000 திணைகளும் 4 படையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தினர்களுக்கு போரிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜி மாதத்தினுடைய 9000 நான்கு வைப்பதானது சென்ற வருடத்தினுடையவும் அடுத்த வருடத்தினுடையவும் தாழ்ந்ததை முன்னேற்ற உள்ளது என மத்திய அவர்கள் சொன்ன போது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாளினுடைய நான்கை பற்றி சொல்லும் போது சென்ற வருடத்தினுடைய தாழ்த்தின் தாழ்ந்தலுக்கு பிராயசித்தமாக அமையும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். முக்கியமான அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் தங்களால் தினத்திலும் வாழ்ந்து வைத்தேன் என நபி அவர்கள் தகுந்த தொடர்ந்தார்கள். அந்த வகையில்தான் மண்டலத்தின் ஒன்றாகவும் பத்தாவது திலங்கள் நான்கு வைக்கின்ற திலங்களாக இருக்கின்றன. எனவே பத்தாண்டு பிறக்கின்றன என்றால் என்னுடைய உண்மைகளின் புறத்தாண்டு பிறக்க வேண்டும். நமது சிந்தனைகள் புதுமை பெற வேண்டும். நமது சிந்தனைகளின் புதுமை தேவை, பார்வையில் தோற்றம் புதுமை தேவை, நமது நடவடிக்கைகளின் புதுமை தேவை. எல்லாவற்றையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் சகல விவகாரங்களையும் இந்த புத்தாண்டின் இடம் பதிவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே நடந்தவற்றை பற்றி நாம் பலச வேண்டும், பேச வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லவற்றை நாம் எதிர்கொள்ளக்கூடிய காலத்திலே இன்னும் அதிகமாக செய்வதற்கு முயற்சிக்கு ஒரே நடந்த ஆண்டது ஏற்பட்ட தவறுகளை நிறுத்தி செலுத்துவதற்கு தொடர்வதற்குரிய காலங்களிலே நாம் முயற்சி செய்வோம். அந்த வகையில் என்னுடைய இந்த புத்தாண்டு வரக்கூடிய புத்தாண்டு என்னுடைய எல்லா வகையான நடவடிக்கைகளையும் சுமையைப்படுத்தக்கூடிய ஒரு புத்தாண்டாக நடந்து செல்லக்கு நடந்து நிறையக்கூடிய இந்த புத்தாண்டு வருடத்திலே ஏற்பட்ட தவறுகள் தப்புகளையெல்லாம் கலந்து நாம் தீர்மைப்பட்டவர்களாக எதிர்வரக்கூடிய புத்தாண்டுகளை நாம் நிறைவோம். தனக்கில் உரிய ஒரு நல்ல ரிசல்யூஷனாக ஒரு புத்தாண்டு தீர்மானத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதுபோலும் நாம் ஒரு புத்தாண்டு தீர்மானத்தை எடுப்போம். எதிர்வரக்கூடிய புத்தாண்டுகள் என்னுடைய சூழலை நான் வாழக்கூடிய இடத்தில் அறிவை தகவல் பொருளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்ற அந்த ரிசல்யூஷனோடு அவர்கள் கலையிறந்ததாக இன்றைய பிரதான தலைப்பாக நாம் மக்கள் சகோதரனார்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது இஸ்லாத்தின் பார்வையில் சுத்தம் என்பதாகும். பொதுவாக என் எல்லாரை பொறுத்த மட்டிலும் முஸ்லீம்களாகிய நாம் அனைவரும் சுத்தம் என்பதை என்னுடைய இதயங்களில் எப்போதும் நேர்த்தவனே இருக்கின்றேன். பழைய பருவத்தில் கூட கண்டியானாலும் கசக்கி கட்டி சுத்தம் சுகம் தரும் என்றெல்லாம் படித்த பாடங்கள் என் நெஞ்சங்களில் இன்னும் பசுமரப்பாணி போல் பதிந்திருக்கின்றது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் முற்பாக்கு வைத்தாற்போல் மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய சகல சூழ்நிலைகளுக்கும் முற்பாக்கு வைத்தாற்போல் போல் சொன்னார்கள். பத்துகோரு சத்திரம் ஈமான், சுத்தம் ஈமானின் பேறு என்றார்கள். எனவே இந்த கதைப்பின் மூலமாக சுத்தம் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கிய இடத்தை வகிக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுமாக இருக்கிறது. நபியவர்களுடைய வழிகாட்டலும் அல்குர்ஆனுடைய வழிகாட்டலும் சுத்தத்தை பொறுத்த மட்டும் அது இபாதத்தோடும் ஈமானோடும் சேர்த்து பேசப்பட்டிருப்பதாக அமைந்திருக்கிறது. ஈமானுடைய அரைவாசி என நபியவர்கள் சொல்லிய அதேவேளை இபாதத்துகளுக்கு கொலைகள் அதை போன்ற காரணத்துள்ளவருடைய பெயர் போன்ற முக்கியமான இபாதத்துகளுக்கெல்லாம் சுத்தம் என்பதை பிரதான ஒரு அம்சமாக இணைத்துச் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் ஆராயிக்கின்றோம். எனவே இந்த வகையில் இஸ்லாத்திலே சுத்தத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கின்றதை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே இன்னல்லாஹு யுஹிப்பு அத்தவ்வாபீன் வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தவத்திலிருந்து முயற்சி பெறுவோரையும் சுத்தமாக இருப்போரையும் நிச்சயம் அல்லாஹ் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். எனவே அகம் புறம் சார்ந்த இரு வகை சுத்தங்களும் இந்த அல்குர்ஆனின் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கும் போது சுத்தத்தை அல்குர்ஆன் இரண்டு வகையாக பிறப்பு நோக்குகின்றதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று அகச்சித்தம், மற்றது புறச்சித்தம். அகச்சித்தம் என்பது பொதுவாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே சுனாலை மாத்திரம் நின்றவனாக, பல காரியங்களில் ஈடுபடாதவனாக, தன்னை தனது உள்ளத்தை தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தியவனாக வாழ்வதை குறிக்கின்றது. இதனைத்தான் அல்லாஹுத்தான புனமனப் பெய்யுமார் திருமணம் செய்யும் உங்களுக்கு தந்தெடுக்கக்கூடியவற்றை மேலிடத்தை தூய்மையானவற்றை உண்மைகள் என்று கூறி உங்களை ஆன்மா ரீதியாக உங்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். நாம் அடிக்கடி பேசுவதும் கேட்பதும் இந்து சுத்தத்தை பற்றிய இணையான தகவல் இருக்கின்றன. புறச்சித்தம் இந்து சுத்தத்தை பற்றித்தான் நாம் என்கின்றோடு விரிவாக பகிர்ந்து கொள்வதற்கு இணைகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக புறச்சித்தத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மகத்தான அகத்தை அற்புதம் வழங்கியிருக்க ரசமல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது நபிபாதனைகளும் புறச்சித்தத்தை பற்றி அடிக்கடி பேசியிருப்பதை நாம் ஆராய்ச்சி முடியலாக இருக்கிறது. மகச்சித்தம், ஆலை சுத்தம், அதை போன்ற இடச்சித்தம் என மூன்று வகையாக புறச்சித்தத்தை ஏற்படுத்தி நோக்கலாம். பொதுவாக புறச்சித்தத்தை பொறுத்த மட்டிலே சிறுபடுத்து பெருந்தடத்தை நாம் படித்திருக்கிறோம். சிறுபடுத்து பெருந்தடத்துகளிலிருந்து நாம் பெற்று சுத்தமாக இருப்பதை நாம் படித்தோம். செய்து கொண்டதை பிரகடனம் படுத்திருக்கிறேன். இதை அப்பின் சில உத்தியோகத்தில் வழங்கியிருக்கும் என இவரையோடு தொடர்புபடுத்த அசுரங்களாக செல்லும்போது அனைத்து வசனம் அவர்கள் ஒரு மனிதன் சிறுநீர் கிடைத்தால் சுத்தமாக இருப்பதும் தன்னுடைய பள்ளியில் கொள்வன் சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதும் அதே போன்று உடம்பில நீக்கப்பட வேண்டிய முறைகளை நீக்கிக் கொள்வது எதிர்பட்டுக் கொள்வது தொழில்முறையை ஏனைய முறைகளை மிகவும் சீராக நேர்த்தியாக உயர்ந்து வைத்துக் கொள்வது தொழிற்சங்கள் என்பது பற்றியெல்லாம் தெளிவாகவே சென்று இந்த உண்மைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லீம் சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனும் அதே தேவையான சுத்தப்பாட்டை மிகவும் வலியுறுத்திச் சொல்லியிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் என்றால் எனது சமூகத்தினருக்குமே கஷ்டத்தை கொடுக்கின்றேன் என்று மட்டும் வரவிட்டால் ஒவ்வொரு உதவிச்சியாயின் நான் அவர்கள் விஸ்வாஸ் செய்ய வேண்டும் கருத்திருக்க வேண்டும் என்பதை கடமைப்படுத்தியிருப்பேன் என்று கூறினார்கள். மட்டுமல்லாமல் சிறுநீர் கழிக்கும் போது அது உங்களுடைய ஆதரவையும் மேனையிடம் பட்டவதே வண்ணம் நீங்கள் கூறமாக இருந்து கழியுங்கள் என்று கூறினார்கள். புத்தக்கரோடு இணைந்தால் சஹீஹ் முஸ்லிம்கள் தொடர்ந்து பதிவிருக்கிறவன் நீங்கள் அதிகமாக பாரத்தியும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வாறு நபி அவர்கள் மின்காலும் கல்விக்கும் யாருக்கு முடிவெடுக்கிறதோ அவரை கண்ணியப்படுத்திக் காட்டும் என்ற ஒரு வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தம் தங்கிய ஒரு வார்த்தை மூலமாக விளக்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் எப்பொழுதும் தலைவர் காலமாக இருக்கக்கூடாது, அதனை மிகவும் நேர்த்தியாக எண்ணெய் தேய்த்து அதனை மிகவும் சுத்தமாக நடு நல்ல முறையில் வளர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் இங்கே விரும்புகிறார்கள். பொதுவாக உரிச்சத்தை பொறுத்த நோக்கினால் எப்போதும் ஒரு மனிதன் தன் பிடித்து செய்ய வேண்டிய ஏழைய அலங்காரங்களை செய்து வைத்துக் கொள்வதானது அவருடைய உரிச்சத்தை சுத்தத்தை பேணுவதும் தடுப்படும். ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கூடான அல்லது அசிங்கமான வாசனைகள் மூலமாக தொந்தரவு செய்யக்கூடாது என்பதும் அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய வாசம் அதாவது அந்த வாசனைகள் அது மக்களுக்கு அடுத்தவர்களுக்கு பக்கத்தில் இருந்தவருக்கும் தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. இனி அவ்வாத பையபின் முகப்பு பேர் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மனமானவன் மனத்தை விரும்புகிறார். அல்லாஹு தஆலா நல்ல முறையிலே இதனை ஞாபகத்தில் வையும் விரும்புகிறீர்களே, அல்லாஹு தஆலா மனமானவன் மனத்தை விரும்புகிறான். எனவே இது உடலில் நாம் மக்களுக்கு போன்ற வாசனை திரவியங்களை சேர்த்து அடுத்தவர்களுக்கு என்னுடைய உடல் மனமாக இருக்க நாம் இருப்போம், நாமும் மனமாக இருப்போம், ஏனையவர்களுக்கும் மனமாக இருக்க செய்வோம். அதே போன்று அந்த ஹதீஸின் ஒரு கட்டத்தினர் நபியாக சொன்னார்கள், நபியாட்டம் முசிப்பது நபியாட்டம் அல்லாஹ் தானா சுத்தமானவன் சுத்தத்தை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். மனமானவன் மனத்தை விரும்புகிறான் என்று சொன்ன நபியார்கள் சுத்தமானவன் சுத்தத்தை விரும்புகிறான் என்று கூறி உரைக்கிட்டம் பதினோரு ஏனைய சுத்தங்களையும் நபி அவர்கள் இதனை உள்ளடக்கிச் சொல்லியிருக்கிறார்கள். பழமையான பகுதிகளும் ஆதையை சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்லது பல நபி அவர்களுக்கு அடுத்தவர்களே சிறப்பின் முப்பத்தருமே கட்டளை பிறப்பிக்கிறான். பிரத்தியாக பக்கத்தை நபியே உடனே ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஜீவத்துக்கும் நீங்கள் சொல்லி மசித்தன ஞானத்திலே மக்களை பார்த்து கூறுகிறார். நீங்கள் தொழுகைக்கும் போது உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இப்படி தோழையும் தோழும் ஏழை ஏழைதான் மேலும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடைகளை நேர்த்தியாக சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. அணியும் ஆடைகள் சுத்தமானவையாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் ஒரு கட்டத்திலே தன்னுடைய தோழர்களின் ஒரு சாரரை பார்த்து சொன்னார்கள், இனியாக்கும் காதிமூன் ஆனா இஹ்வானிக்கும் உங்களுடைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் சொல்கின்றார்கள், அஸ்மிஹோ நிஷானத்தும் அஸ்மிஹோ நிபாசத்தும் சத்தா தக்கூலுக்கு அன்னக்கும் சாணத்திற்கும் நீங்கள் உங்களுடைய ஆடையையும் நேர்த்தியாக ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்காகிறது என்றால் மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மச்சம் போன்றார்கள் என்று நினைக்கிறார்கள். மச்சம் என்றால் ஒரு மனிதனுடைய உடலில் மச்சம் என்பது பார்ப்பதற்கு தெளிவாக விளங்கும், அவர் வித்தியாசத்தையும் இந்த இடத்திலே காட்டும். அது அவ்வாறு நீங்கள் உடற்படுத்தக்கூடிய ஆடை மூலமாக மக்களுமே நீங்கள் வேறுபட்டு வாழ்ந்து வேண்டும். இப்படி சொன்னால் உங்களுடைய ஆடையையும் நேர்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறி இந்த ஆடை சுட்டத்திற்கு குறைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய பகுதியான ஆடை சுட்டத்திற்கு நபியார்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இடத்திலே பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஒரு சகோதரி நபியார்களை கேட்டார்கள், நபியார்கள் இவ்வாறு சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துடைய அனுபவம் திறமை இருக்கிறதோ அவர் என்று சொன்னபோது எது சொல்லு அணிந்து செல்லும் அவர் இருந்தபோது அந்த மனிதர் ஒரு மாணவர் கேட்டார், ஒரு மாணவர் விரும்புகிறார் அவருடைய ஆடையாளராக இருக்க வேண்டும், அவருடைய பேரட்சியாக இருக்க வேண்டும் விரும்புகிறார், இன்னும் பெருமையாக அமையுமா என்று கூறாமல் விடையாளர்களை கேட்டபடி சொன்னார்கள். ஜமீலும் ஜமால் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் என்று கூறினார்கள். எனவே அல்லாஹு தாலா காடையுடன் சுத்தத்தை பேணுவதை அழகை பேணுவதை விரும்புகிறான். ஒரு கட்டத்திலே ஒரு மனிதர் அழுக்கப்படைந்த ஆடைகளோடு நபியாகவுடைய சமூகத்துக்கு வந்தபோது மாட்டான சில பகிர்ந்தாகவோ தனது ஆடையை தெரிவித்து மறைத்து சாப்பிடுவதற்கு கிடைக்கவில்லை என நபி அவர்கள் நம்பிக் கொண்டார்கள். இப்படி உடற்சத்திற்கு நபி அவர்கள் முக்கிய இடத்தை கொடுத்தார்கள். அடுத்ததாக உடற்சத்தம் என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. உடற்சத்தத்தை பொறுத்த மட்டுமே அதை இரண்டாக கூறப்படுத்த நிற்கலாம். ஒன்று பொது இடம், மற்றது தன்னுடைய வீடு ஆகிய சமுதாயம். தன்னுடைய வீடு எப்பொழுதும் உரிமைப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் பிரதானிக்காக இருக்கிறது. பலர் வீட்டில் பற்றியை பற்றியும் உடலினுடைய வீட்டு முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என நபி அவர்கள் பதிவுகளை கூறினார்கள். அன்புள்ள நேயர்களே, இவைகள்தான் நம்முடைய கருணை முக்கியம் தேவைப்படுகிறது. நுழைப்பார் என்னுடைய வீட்டு சுத்தாடல், என்னுடைய வீட்டு சூழல், என்னுடைய வீட்டு முற்றம், என்னுடைய வீட்டு பிரிவு உள்ளதாற்றல் கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது. சில பேர் நினைக்கலாம், என்னுடைய ஆடை தீமையாக இருந்தால், என்னுடைய உடல் தீமையாக இருந்தால் போதும் என அவ்வாறு அல்ல. தான் இருக்கக்கூடிய இடம் அது கடையாக இருக்கலாம், ஒரு அலுவலகமாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அதை போன்று தான் தன் வாழக்கூடிய வாழ்ந்த இருக்கலாம், இன்னதமாக இருக்கலாம். அந்த இடங்களெல்லாம் தூய்மையாக வைக்கப்பட வேண்டும் என நபி அவர்கள் விரும்புகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், நீங்கள் குறைக்கக்கூடிய குறைவளமாக இருக்கின்ற பாத்ரூம் அந்த இடத்திலே நீங்கள் வந்து சரியாக கணக்கக்கூடாது கூறி கணக்கக்கூடிய இடத்திலே அது தீக்கக்கூடிய தலைவரும் கணக்கத்திலே தலைவரும் தலைவர் வேண்டும். அதனோடு சரியாக கலந்துவிடக்கூடாது, அது வேறையாக அமைந்திருக்க வேண்டும் அறியல என்பதை நபியர்கள் சொன்னதென்று வீட்டுக்குறையான சுத்தத்தை பண்ணுங்கள், வீட்டுக்கு விடையான சுத்தத்தை பண்ணுங்கள் என அனைத்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தமாக பொது இடங்களான சுத்தம் என்பது நம்முடைய கவனத்தை வேதனைக்கக்கூடிய மக்கள் அம்சமாக இருக்கிறது. இஸ்லாம் பொது பொது இடங்களை எல்லாம் குறிப்பாக வீதி ஓரங்கள், மக்கள் எல்லாரும் பொதுவாக சந்திக்கக்கூடிய இடங்கள், புகையிட நிலையம் இருக்கிறது, பஸ் நிலையம் இருக்கிறது, விமான நிலையம் இருக்கிறது, மக்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய பொது கழகங்கள் இருக்கின்றன, மசூதிகள் இருக்கின்றன, மதரசாக்கள் இருக்கின்றன, மொத்தம் கொண்டாய அலுவலகங்கள் அபிசுகள் இருக்கின்றன, மருத்துவ நிலைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் பலரும் வந்து செல்லக்கூடிய இடங்கள். இந்த இடங்களெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வீட்டுகளில் அழுத்துகள் குப்பைகளை எல்லாம் என்னுடைய வீட்டுக்குள்ளிருந்து போய்விட வேண்டும். அது யாருடைய தலையில் பட்டாலும் சரி, யாருடைய காலம் பட்டாலும் சரி, அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்துவதில்லை என்ற நினைப்பில் சமூகத்தில் நிறையத்தால் நடந்து கொள்வதை நாம் பார்க்கும் போது என்னுடைய உள்ளங்கள் காணப்படுகின்றன. நபியார்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மன் ஆதல் முஸ்லிமின் அசிய புறத்தையும் மதுபத்தலைகள் அனுப்புகும். நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள், நபர்களுடைய வார்த்தைகளை யார் முஸ்லிம்கள் அவர்களுடைய பேரைகளிலே திருப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மனிதர் மீது முஸ்லிம்களுடைய சாபம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், மண் சேர்ந்த சகையான பொருட்கள் முஸ்லிமேன் அனைத்து யார் தனது அழுத்தை தன்னுடைய கூட்டை தன்னுடைய குப்பையை கொண்டு வந்து முஸ்லீம்களில் சொல்லக்கூடிய பாதைகள் ஒரு பாதையில் கொண்டு வந்து கொடுத்தாரோ அல்லாஹுடைய நாணத்தின் சாபமும் அமெரிக்க நாட்டினர்களுடைய சாபமும் மக்கள் அனைவருடைய சாபமும் அவர் மீது நிச்சயம் உண்டாகும் என்று சொல்லி நபி அவர்கள் கவிழ்ந்து கொண்டார்கள். தன்னுடைய வீட்டு குப்பைகளை கொண்டு வந்து அது எடுக்கப்பட்ட இடத்தில் அதற்கு சொல்லப்பட்ட தரப்பட்டுள்ள அந்த சட்டங்களைத்தான் போட வேண்டும், மக்கள் பின்புறக்கக்கூடிய பின்புறக்கூடிய வகையிலான போடக்கூடாது என்று நபியாக சொல்லி இந்த பொதுப்பாதைகள் சுத்தம் பணிகளை சொன்னார்கள். நபியார்கள் பெற்றப்பள் மனாக மக்களினுடைய சாபத்தை பெற்றுப்பெறக்கூடிய மனித இடங்களை நீங்கள் கவிழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி சேவையாளர்களை பார்க்காக வேண்டி நீங்கள் இந்த இடங்களை தொடர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். மக்கள் தண்ணீருக்காக வேண்டி புது அல்லாஹ் செல்வம் கிடைக்கக்கூடாது என்றார்கள். எல்லாம் நினைக்கும் போதும் இந்த கடைசியை பார்க்கும் போதும் என்னுடைய பொது பார்வைகளிலும் கரைகளிலும் ஆற்றின் கரைகளிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து பார்க்கும் போதும் மிகவும் கவலையாக இருக்கின்றது. அங்குள்ள நேயர்களே, இதற்கெல்லாம் பலன் வியாக்கியாரம் நான் சொன்னாலும் தேவையில்லை. இதெல்லாம் சாதாரண ஒரு எளிய நயனும் தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதிகாரிகளே, ஓடக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் குளிக்கக்கூடாது, பெயர்க்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் குளிக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். சுத்தம் தண்ணீரை பற்றி எண்ணியவர்கள் மிகவும் சிறப்பாக பேசும்போது அந்த காலத்திலே இருந்த பொது இடங்களில் மக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்பது சமூகத்தின் பலரும் வந்து சேரக்கூடிய இடமாக இருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், வீடுகளை அமைந்திருக்கக்கூடிய இடங்களிலே மசிதிகளை அமைக்கப்படுவதில் என்று கட்டளையிட்டார்களே, நான் புலப்பட்டு கைகிற அந்த மசிதிகள் எப்பொழுதும் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே வைக்கப்பட வேண்டும், நலம் அதன் பூசப்பட நலம் அவருக்கான நிர்மலை கொள்ள வேண்டும் என்று மகளிர்கள் சிந்தித்து அந்த நலமான எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கு எனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள். மனிதக்கிழமைகளிலே அந்த மசிதிகளுக்கு சாயந்தரான மூலமாக மனமேற்றம் என்று சொல்லிக்கின்றார்கள். எவ்வளவு அழகான தூய்மையான சோதனைகள் பொது இடங்களில் சுத்தம் பண்ணுவதை மனமாக வைத்திருப்பதை பற்றி எங்கே தரப்படுகின்றன என்பதை பற்றி சற்று சிவப்பமாக ஒரு பெண்மணியுடைய சம்பவம் எனது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். அடிக்கடி பேசுவதும் கேட்பதும் இந்த பெண்மணியை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கின்றது. ஒரு பெண்மணி நபியர்களுடைய காலத்திலே தன் நபதியை கிணத்தில் வைத்து சுத்தம் சுத்தம் செய்து விட்டுச் செல்வார். அந்த பெண்மணியை நபியர்கள் சில காலம் காணாமல் போவதை விசாரித்தபோது அவர்களுக்கு பதில் கிடைத்தது. அந்த பெண்மணி காலமாகிவிட்டார் என நபி அவர்கள் மிகவும் நின்று கொண்டார்கள். இதற்கு ஏழாவது ஜனாதா செய்தியை சொல்லவில்லை என இந்த பெண்ணினுடைய மன்னரை எனக்கு காட்டித் தாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அந்த மன்னரையை காட்டிக் கொடுக்கப்பட்டபோது அங்கே சென்று அந்த பெண்ணனுக்காக தொடர்ந்து வந்த சம்பவம் தன் அனைவருடைய நிமிடங்களிலும் இயக்கமாக நடைபெறுகின்றன. இதை எதனை காட்டுகின்றார் என்றால், ஒன்று அந்த பள்ளியை சுத்தமாக சுத்தம் அந்த பள்ளியுடைய சுத்தம் காணுவதில் அந்த பெண்ணை காட்டிய ஆர்வத்துக்கும் சேவைக்கும் மத்தியவர்கள் உலகத்திலேயே அந்த பெண்மணியை பெற்றிருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அந்த பெண்மணியினுடைய அந்த பொருட்சேவைக்கு இரவு அறிவிக்கும் மரணத்தின் பலரும் எந்த கடவுளோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், என்னுடைய பொது இடங்கள் குறிப்பாக வைத்தியசாலைகளுக்கு சென்றால் அங்கே சுத்தத்தை காண முடியாது உள்ளது. இரண்டு வகையான நன்மைகள் இருக்கலாம் இருக்கிறது. ஒன்று பொதுமக்களால் தொங்கலத்தொண்டே முக்கியமானது, மற்றது அதிவேகத்தினுடைய தொங்கலிக்கும் மக்களுடைய ஒரு நிர்வாகம் இருக்கின்றது, வைத்தியசாலை என்றால் அங்கே ஒரு நிர்வாகம் இருக்கின்றது. அதே போன்று பொதுமக்களுடைய இருக்கிறது. பொதுமக்களுடைய விசாரணை என்னவென்றால், அதிகாரிகள் நமக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதில்லை என்பது. அதிகாரிகளுடைய விசாரணை என்னவென்றால், பொதுமக்களுடைய சுத்தப்பணியிலும் ஒத்துழைப்பு நல்குவதில்லை. இரண்டும் இங்கே தொண்ணப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய கடமை நடக்கின்றன. நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை நமக்கு இணைய செய்கின்றது என்பதற்கு அப்பால் நான் அந்த மாநகர சபைக்கு நடத்துகிறோம், நகர சபைக்கு நடத்துகிறோம், பிரதேச சபைக்கு நடத்துகிறோம். பொருளாதார சமூகத்தின் தேவைப்பட்டவை நம் அதிகாரம் கொடுக்கக்கூடிய வரியை மாத்திரம் வைத்து அவர்கள் நகர சபையை மாநகர சபையை ஒட்டிவிட முடியாது. பல தேவைகளும் பல செலவினங்கள் நடக்கின்றன. அதையெல்லாம் சில பல வேலைகளில் நமக்கு இழந்தாமல் மாறாக அதிகாரிகளை சமூகத்தில் கவனமடைந்து பகிரங்கமாக திட்டக்கூடியதும் நாம் பார்க்கின்றோம். அதிகாரிகளை பொறுக்கலாம் இருக்கின்றது. தன்னுடைய பொறுப்பில் தான் தமிழகத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் நான் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து கொண்டு மக்களுக்கு நிரப்பமான சேவையை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் சராசரி மக்களுடைய சுத்தம் சரியாக இருக்கிறதா, சராசரி குற்றங்கள் அமலப்படுகின்றனவா, அனைத்து தேவையான வாகனங்களும் தேவையான உபகரணங்களும் தயார் நிலையில் எங்களால் மேலப்படும் நிலையில் இருக்கின்றதா, எனவே குறை இருக்கின்ற என்பதை ஆராய்ச்சி அடுத்த தேவையான மக்கள் நிறுத்தி செய்யப்படுவது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் பார்க்கும் போது பொது பணி என்ற வகையை பார்க்கும் போது அதிகாரிகளுக்கும் ஒரு பொதுப்பணி முஸ்லீம்கள் பொதுமக்களுக்கு ஒரு பொறுப்பணியாக இருக்கிறது. இஸ்லாமிய சட்டத்துறையினர் ஒரு பொது வினை இருக்கிறது. ஒரு மஸ்லஹத்துல் ஆம்மா முகத்தமத்தின் அல் மஸ்லஹத்துல் ஹாஸ்ஸா. பொது நலன் என்பது தனி நிலைமையை விட முதன்மைப்படுத்தப்படக்கூடியது. என்னுடைய வீட்டிலாவது வகையில் நாம் வாழலாம். வீட்டை விட்டு விளையாட வந்தவர்கள் என்றால் அங்கே நாம் சமூகத்தில் சேர்ந்து விடுகின்றோம். அது ஒரு பொது அறிவிப்பால் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் தவிர வீட்டப்படுத்த கொண்டால் நண்பர்களாலும் வீட்டு நிலைமையை பார்ப்பது கொண்டு நாம் பார்க்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. எனவே பொது விஷயத்தில் நாம் அக்கறையாக இருப்போம். சில வைத்தியசாலைகளை பொறுத்த மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றது. சிலர்கள் அங்கே போய் மிகவும் மோசமான நிலையில் அந்த வீட்டு பலத்திற்கு அந்த நிலை நடப்பதில்லை. பொது இடம் என்று இருப்பதும் அவர்களுக்கான பற்றாக்கறை இல்லை. சகோதரர்களே, வீட்டு நலனில் எவ்வளவு அக்கறை செலுத்துகின்றோமோ அதைவிடம் அதிகமான நலன் பொது நலனில் நாம் காக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் போதனைகளிலும் ஏனதான் நாம் சொன்ன மின்வாய்ப்பதை செல்லும் மேலும் காணக்கூடியதாக இருக்கின்றதில்லையோ. எனவே அந்த நேரத்திலே இந்த விடயத்தில் தயவு செய்து குடும்பத்தில் அதிகாரிகளிடமும் அதிகாரிகள் குடும்பத்தோடையும் ஒத்துழைப்பு நல்கியதை இரண்டு கரங்களும் ஒரே வரிசையில் பெற்றப்படும் போதுதான் சுற்றம் வரும் என்பார்கள். எனவே இரண்டு பாராடும் ஒத்துழைப்போம் முறையற்ற என்று அழைக்கக்கூடிய முறைப்பாடு ஏனென்றால் பலருக்குடைய ஒத்துழைப்பு இந்த வகையில் போராடும் என்பதற்கு உலகம் பொதுமக்களுக்கு சுத்தம் பற்றிய அறிவு நூற்றாவுக்கு அதிகாரிகள் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் போராட்டத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய நகர சபை நாளோர சபைகளை நாம் பார்க்கின்றோம். சுமார் 45 வீதமான வருமானத்தின் 45 வீதமான பகுதி ஆனால் பொதுமக்களுடைய சுகாதாரத்துக்கும் சுத்தத்திற்கும் செலவிடப்படுவதாக அவர்களுடைய அறிக்கையை தெரிவிக்கின்றன. எவ்வளவு பொதுமக்களுடைய சுத்தத்தின் அவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தில் ஏ பொதுமக்கள் ஒத்துழைக்கக் கூடாது, ஏ பொதுமக்களுக்கு இவர்கள் இரவு நேரம் அறிவிப்பு நிகழ்ச்சிகளை கூட்டிக் கொடுக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வியாக அனுப்பி இன்னும் நாமே சப்பாட்டிக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு விளைகின்றோம்.
முஸ்லிமர்களே, முஸ்லிமை பொறுத்தமட்டில் முஸ்லிமீங்க அவர்கள் முன்னிலைப்பால் பார்க்கலாம். தமிழாசையை பார்க்க அடுத்துக்கொண்டார்கள். இந்த தொண்டர்களுடைய பதிப்பாளர்கள் எவ்வாறு இந்த விஷயத்திலே கண்ணப்படுத்தினார்கள். சிலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் போகவே முடியவில்லை. வளர்த்தமளிக்கும் ஒரு நாலு வார்த்தை வார்த்தைக்கு அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பொறுப்பாளர்களையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது தலைமை சேர்ந்திருக்கிறது இந்த வழியிலே கற்று அச்சா நாளைக்கு பேசினாரு. ஹலோ,
சொன்னாங்க
விசுவாசிகளை படித்திருக்கிறார்கள். நான் அதனை இந்த இடத்துல சொல்வதற்கு மறுமணி நாள் விட்டேன். அன்று ஒரு மனிதன் கொள்கையின் போது, மற்றதை உணர்ச்சியின் போது, மற்றதை பயணத்திலிருந்து வீட்டுக்குள்ளே கூட ஒரு விசுவாசி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ சில இடங்களிலே விசுவாசிகளை சொன்னேன். ஒரு மனிதன் அன்னாரை நடக்கப் போகிறான். அந்த நேரத்திலே மருத்துவர்கள் நிற்கப் போகிறார்கள், மக்கள் மறக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம். எனவே அந்த நேரத்திலும் பல வாழ்வாளியை தான் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிட்டு
கண்டிப்பாக விஸ்வாசம் அவர் துணிச்சலுக்கு அவர்கள் துணியை பக்கத்தை வைக்கிறார்கள். குற்றம் போன்றது வரலாறு அதை அறிய நினைக்கின்றேன். விஸ்வாசத்தை நினைத்து மாற்றப் போகிறார்கள். செவ்வாய்க்கு முன்னர் பண்பாடு
மக்களுக்கு சென்ற மிகவும்
அந்த சுற்றத்தை பார்த்த மட்டிலே ஒரு படி பல படிகள் பின்னே இறங்கிய நிலையில் இருக்கும் தன்மை நாம் தேவனையோடு நடத்துகிறோம். இதனை சம்பந்தப்பட்டவர்கள் ஆவர்களோ நாம் நம்மளிடத்தில் நாம் அண்ணனை நடந்திருக்கிறோம். பைலட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர்களுடைய பொறுப்பை அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளாக சமீபப்பட்டிருக்கிறார்.
அவர்களுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வஅலைக்கும் அஸ்ஸலாம்.